அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் ஈராக்கின் திக்ரித் நகரில் சிக்கியிருந்த இந்திய நர்ஸ்கள் இந்தியா வந்திருக்கும் நிலையில் அவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவரின் செவ்வி இலங்கையில் காணாமல் போனவர்கள் குறித்து விசாரணைகள் நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழு முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான தனது 4 நாள் விசாரணைகளை இன்று ஆரம்பித்திருப்பது குறித்த செய்திகள். நிறைவாக நேர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் திருநாவுக்கரசு விக்னராஜா ஆகியோர்.
யுக்ரைனின் கிழக்கு புறநகரமான ஸ்லோவினாஸ்கை விட்டு ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகள் பின்வாங்கியிருக்கிறார்கள். பிரிவினைவாதிகளுடைய முக்கிய நிலையொன்றை பிடிப்பதற்கு யுக்ரைன் படைகள் தொடர்ந்து நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்தே அங்கிருந்து அவர்கள் பின்வாங்கியிருக்கிறார்கள். இது யுக்ரைன் படைகளுக்கு ஒரு முக்கியமான வெற்றியாக தெரிந்தாலும் அங்கே நிலைமைகள் இன்னமும் உறுதியாகிவிடவில்லை என்று கூறுகின்றார் கியேவ் நகரத்தில் இருக்கின்ற பிபிசியின் முகவர். ஸ்லோவினியாஸ்க் நகரத்தினுடைய நகர மண்டபத்தில் யுக்ரைன் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டிருக்கிறது என்று அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. பிபிசியிடம் பேசிய ஐரோப்பிய பாதுகாப்பு அமைச்சின் உறுப்பினரான பூஸ் யூர் கியூ அவர்கள், கடந்த பல வாரங்களாக நடந்த சண்டையிலே பெரிதும் சேதமடைந்து போன ஒரு நகரம் ஒன்றையே யுக்ரைன் படைகள் மீண்டும் தம்மசப்படுத்தியிருக்கின்றன என்று கூறினார்.
கிழக்கு ஜெருசலேமில் இவ்வாரம் கொல்லப்பட்ட பலஸ்தீன இளைஞனின் சடலத்தின் மீது நடத்தப்பட்ட மரண பரிசோதனையின் பூர்வாங்க அறிக்கைகளின்படி அந்த இளைஞன் உயிரோடு எரிக்கப்பட்டான் என்றும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மேற்கு கரை அறிக்கைகள் கூறுகின்றன. இந்த 16 வயது இளைஞன் எந்த சூழ்நிலையில் கொல்லப்பட்டான் என்பது பற்றிய தகவல்கள் தெளிவில்லை என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலிய இளைஞர்கள் மூவர் கடந்த மாதம் கொல்லப்பட்டமைக்கு பழிவாங்கும் முகமாகத்தான் இவன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று இளைஞனின் குடும்பத்தினர் கருதுகிறார்கள். மொஹமட் அபு கதீர் என்ற இந்த பாலஸ்தீன இளைஞனின் உடலில் 90 விழுக்காடு எரிகாயங்கள் இருந்தன என்று சட்டமா அதிபர் அட்டர்னி ஜெனரலை மேற்கோள் காட்டி பாலஸ்தீன அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான வஃபா அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலர்கள் நடத்திய மரண பரிசோதனையின் போது பாலஸ்தீன அதிகாரி ஒருவரும் கூடவே இருந்தார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஈராக்கினுடைய வடபகுதி நகரமான மொசூல் நகரத்திலே ஷியா முஸ்லீம் பள்ளிவாசல்கள் உட்பட குறைந்தது 10 மதத்தலங்களை சுனி இஸ்லாம் போராளிகள் உடைத்திருப்பதாய் காட்டுகின்ற செய்திகள் அங்கிருந்து தெரிய வந்திருக்கின்றன. இந்த நகரத்தை ISIS என்கின்ற தீவிரவாத அமைப்பு கடந்த மாதம் பிடித்துக் கொண்டிருந்தது. அந்த அமைப்பு பயன்படுத்துகின்ற இணைய தளம் ஒன்றில் புல்டோசர்கள் மூலம் மசூதிகள் மதத்தலங்கள் உடைக்கப்படுவதை காட்டுகின்ற காட்சிகள் போடப்பட்டிருக்கின்றன. சர்வதேச செய்தி நிறுவனங்கள் மூலம் தொடர்பு கொள்ளப்பட்ட மொசூல் நகரத்தின் நகரத்துவாசிகளும் அங்கே மரத்தலங்கள் உடைக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள்.
சோமாலியாவின் தலைநகர் மொகடிஷுவில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே சக்தி வாய்ந்த கார் குண்டொன்று வெடித்திருக்கிறது. அதிலிருந்த ஏதிரிகள் முகாமைச் சேர்ந்த 2 குழந்தைகளும் அரசாங்க துருப்பினர் குறைந்தது 2 கொல்லப்பட்டார்கள் என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். பலருக்கு காயம்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் நுழைய முற்பட்ட குண்டுதாரி அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து தன்னையும் காரையும் குண்டுக்கு இலக்காக்கி உயிர் தொழந்தான். இந்த சம்பவத்திற்கு முன்னர் சோமாலிய உள்துறை அமைச்சர் வளாகத்திற்குள் கார் குண்டுதாரி நுழைய முற்பட்டு அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டான் என்றும் கூறப்படுகிறது. ரமடான் காலத்தில் தமது வன்செயல்கள் தீவிரப்படுத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்த அல் ஷபா இஸ்லாமியவாத அணியினர் இத்தாக்குதலை நடத்தியது தாங்கள் தான் என்று உரிமை பாராட்டியிருக்கிறார்கள்.
ஆப்கான் தலைநகர் காபூலுக்கு வெளியே சுமார் 400 பெட்ரோல் டேங்கர்கள் வண்டிகளுக்கு தீ வைக்கப்பட்டிருப்பதாக ஆப்கான போலீசார் கூறியிருக்கின்றார்கள். பெட்ரோல் டேங்கர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் வெள்ளிக்கிழமை மாலை வைக்கப்பட்ட இந்த தீ இரவு முழுவதும் எரிந்திருக்கிறது. சீருடை அணிந்த துப்பாக்கிதாரிகள் இந்த வண்டிகளுக்கு தீ வைத்ததோடு வண்டிகளை எடுத்துக்கொண்டு தப்பிப்போக முயன்ற ஓட்டுநர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருப்பதாகவும் நேரில் கண்டவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை தாங்களே நடத்தியிருப்பதாக தாலிபான் அறிவித்திருக்கிறது. நேட்டோ படைகளுக்கு பெட்ரோலிய எண்ணெய் விநியோகம் செய்து வருகின்ற கண்ட்ராக்டர்களை குறிவைப்பதே இந்த தாக்குதலுடைய நோக்கம் என்றும் அது தெரிவித்திருக்கிறது.
பாகிஸ்தானின் வடக்கு வசிரிஸ்தான் பிராந்தியத்தில் வன்மவாதிகள் பதுங்கும் இடங்கள் என்று சந்தேகப்பட்ட இடங்கள் மீது பாகிஸ்தானி விமானப்படை விமானங்கள் நடத்திய குண்டு தாக்குதல்களில் வன்மவாதிகள் பலர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருக்கிறது. பழங்குடியினர் வாழும் பகுதியின் பிரதான நகரமான மீரான்ஷாவில் இந்த வான் தாக்குதல் நடத்தப்பட்டது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். ஈராக்கின் திசிக்கு இருக்கும் இந்தியர்களை இந்தியா கொண்டுவரும் முயற்சிகள் தொடர்கின்றன. இந்திய செவிலியர் 46 பேர் இன்று சனிக்கிழமை இந்தியா வந்தடைந்திருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
ஈராக் நாட்டிலிருந்து இன்று சனிக்கிழமை இரவு அந்நாட்டின் சிறப்பு விமான சேவையின் மூலம் மேலும் 200 இந்தியர்கள் நாடு திரும்புவார்கள் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈராக் நாட்டில் உள்ள நஜஃப் நகர விமான நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த விமானத்தில் 200 இந்தியர்கள் புறப்படுவார்கள் என்றும், மேலும் இதேபோல் அடுத்த 2 நாட்களில் 400 இந்தியர்கள் வரை மீட்கப்பட்டு நாடு திரும்புவார்கள் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் சையத் அக்பருதீன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இவர்களின் வசதிக்காக மீட்பு பணிக்காக இயக்கப்படும் இந்த விமானங்கள் மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, சென்னை மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தமாக 1200 இந்தியர்கள் வரை வரும் திங்கட்கிழமைக்கு முன்பாக அரசாங்க செலவில் நாடு திரும்புவார்கள் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. தவிர கடந்த 2 வாரங்களையும் சேர்த்து வரும் திங்கட்கிழமை வரை கணக்கிடப்பட்டுள்ள விவரங்களையும் ஒருங்கிணைத்தால் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் சிக்கி தவித்த 2200 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்புடன் இந்தியா திரும்புவார்கள் என்றும் சையத் அக்பருதீன் குறிப்பிட்டார். முன்னதாக இன்று காலை மீட்கப்பட்ட 46 இந்திய செவிலியர்களும் பத்திரமாக கொச்சின் விமான நிலையம் வந்தடைந்தனர். ஈராக் நாட்டில் மோதல்கள் உக்கரமடைந்து வரும் சூழலில் ஐசிஸ் பிரிவினரால் பிடித்து வைக்கப்பட்ட 46 இந்திய செவிலியர்கள் அனைவரும் மீட்கப்பட்டுள்ளதாக நேற்று வெள்ளிக்கிழமை செய்திகள் வெளியாகின. இதனையடுத்து அவர்களை இந்தியாவுக்கு திருப்பி அழைத்து வருவதற்கு ஒரு சிறப்பு விமானத்தை இந்திய அரசு ஏற்பாடு செய்தது. நேற்று இரவு ஈராக் நாட்டில் உள்ள எர்பில் நகர விமான நிலையத்திற்கு சென்றடைந்த அந்த விமானத்தில் இந்திய அரசின் முக்கிய அதிகாரிகளும் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள சென்றனர். எர்பில் நகர விமான நிலையத்திலிருந்து இந்தியாவிற்கு புறப்பட்ட இந்த சிறப்பு விமானத்தில் 46 இந்திய செவிலியர்கள் உள்ளிட்ட 116 இந்தியர்கள் பயணம் மேற்கொண்டனர். செவிலியர்கள் பெரும்பாலானோர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த விமானம் இன்று காலை இந்திய நேரப்படி 11 மணி அளவில் முதலில் கொச்சி விமான நிலையம் செலுத்தப்பட்டது. பின்னர் அங்கிருந்து ஹைதராபாத் விமான நிலையம் சென்று இறுதியாக புதுடெல்லி வந்தடைந்தது. கொச்சியின் விமான நிலையத்தில் மீட்கப்பட்ட அனைவருக்கும் கேரள மாநில முதல்வர் நேரில் ஆறுதல் கூறினார். மீட்கப்பட்டவர்களின் பெற்றோர்களும் அவர்களது உறவினர்களும் அவர்களை உற்சாகமாக வரவேற்று அழைத்து சென்றனர்.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். இன்று இந்தியா திரும்பியிருக்கும் 46 செவிலியர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த மோனிஷா என்கிற செவிலியரும் அடங்குவார். அவரிடம் அவரது ஈராக்கில் சந்தித்த அனுபவங்கள் குறித்து கேட்டார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
ஈராக்ல இருக்கும்போது வந்து ஃபுல் டைம் வந்து பாம்ப் சவுண்டு, அதுக்கப்புறம் கன் ஷூட் சவுண்டு, இது மட்டும்தான் கேட்டுட்டு இருப்போம். கொஞ்ச நாளா வந்து அதே எங்களுக்கு பழக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா இதுதான் எங்களுக்கு சத்தம் கேட்டுச்சுன்னா அது மட்டும் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து எங்க காதல கேட்டுட்டே இருக்கும். அங்க ஈராக்ல சொல்ற நிகழ்வுகள்னா வந்து மேக்சிமம் வந்து ஃபுல்லா வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ISIS பீப்புள்ஸ் எங்க பார்த்தாலும் மூஞ்சி மூடிட்டு கண்ணு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு எல்லாம். ஃபுல்லா ஒரு கண்ணு வச்சுட்டு கண்ணு பெரிய பெரிய கண்ணு, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் கையில பாம்ப் கூட இருக்கும் கையில, அந்த மாதிரி வந்துதான் ஹாஸ்பிட்டல் சுத்திட்டு இருப்பாங்க. நாங்க ஹாஸ்டல் விட்டு வெளியே வர்றதில்ல, கொஞ்ச நாளா ரூம்குள்ளே அடைஞ்சிருந்த மாதிரிதான் இருந்தோம்.
அந்த ஐசிஸ் குழு வந்து எந்த சமயத்துல வந்து உங்களை சூழ ஆரம்பிச்சாங்க, என்ன மாதிரியான நிலைமையில வந்து உங்களை வந்து உட்படுத்தி வச்சிருந்தாங்க?
அவங்க வந்து கரெக்டா வந்து நாங்க June 12 வந்து அவங்க வந்து எங்க டிக்ரித் ஏரியாவை பிடிச்சாங்க. டிக்ரித் ஏரியா பிடிச்சிட்டு அவங்க வந்து அடுத்த ஏரியா பிடிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து நாங்க நியூ கவர்மெண்ட், நாங்க லோக்கல் கவர்மெண்ட், நீங்க எங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து லோக்கல் கவர்மெண்ட் பீப்புள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரூல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போக 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 பிரச்சனைகள் கூட கூட வரும்போது பேஷண்ட்ஸ் இல்ல, ஸ்டாஃப்ஸ் இல்ல, அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் யாருமே இல்ல, எல்லாருமே போயிட்டாங்க. இங்க வந்து ஆர்மிக்காரங்க அட்டாக் ஆரம்பிச்சதும் இங்க ஹாஸ்பிட்டல்ஸ் யாருமே இல்ல. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள இருந்தது வேற ISIS பீப்புள்ஸும் நாங்களும் மட்டும்தான் இருந்தோம்.
இந்தியாவுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து சம்பள பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தெரிஞ்சது. சோ வந்து அந்த சம்பளம் தொடர்பான விஷயங்கள் வந்து இப்போ வந்து என்ன நிலைமையில இருக்கு? உங்களுக்கு திரும்ப பணம் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா?
திரும்ப பணம் வராதான வாய்ப்புகள் வந்து நாங்க எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போனது ஒரு ஆளு, அவங்க கிட்ட வந்து நாங்க போன் பண்ணி கேட்கும் போது அவங்க எங்க கிட்ட வந்து அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாம எங்ககிட்ட பேசுறாங்க. நாங்க அந்த டைம் கூட வந்து இவங்க வந்து கடத்தி வச்சிருக்காங்க, கடத்தி இருந்தாலும் இந்தியன் எம்பசி கிட்ட கைமாறி எங்களை வந்து ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப கூட அந்த ஆள் சொல்றாரு, நீங்க வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அவங்கள வந்து பாக்தாத்ல கொண்டு விட முடியுமான்னு கேளுங்க. நாங்க டெரரிஸ்ட் கிட்ட போய் பாக்தாத்ல விட முடியுமான்னு கேளுங்கன்னு அந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளா தான் பேசிட்டு இருக்காங்க. நாங்க இந்தியன் எம்பசி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் எங்க சேலரியோட மேட்ரு, அவங்க அவங்க லெவல்ல பெஸ்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாங்க போய் பார்த்தா நாலரை மாசம் சேலரி வந்து எப்படியாச்சும் வந்து இந்தியன் எம்பசி இல்ல கவர்மெண்ட் யாராவது தலையிட்டு எங்களுக்கு அந்த நாலரை மாசம் சேலரி வாங்கி தரணும்.
நீங்க அந்த நாட்டுக்கு போறதுக்காக எவ்வளவு ரூபாய் பணம் செலவு செஞ்சீங்க, அந்த பணத்தை வந்து சம்பாதிச்சு முடிச்சிட்டீங்களா?
இல்ல, நாங்க அங்க போய் நான் பிப்ரவரி 17 தான் அங்க போனேன். நாலரை மாசம் தான் வேலை பார்த்துருக்கேன். நான் இங்க ஏஜென்சிக்கு மட்டும் 2 lakhs கிட்ட பே பண்ணி தான் நான் போயிருக்காங்க. 2 lakhs நாங்க செலவு பண்ணி தான் போயிருக்கோம். ஆனா பட் வந்து நான் அங்க போயிட்டு இது வரைக்கும் சம்பளம்னு ஒன்னு கையில நான் வாங்கினதே இல்ல.
பணத்தை பெறுறதுக்கு அரசாங்க தரப்புல இருந்து ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா?
சம்பளம் அப்படின்னு சொன்னா வந்து நாங்க இந்தியன் எம்பசில சொல்லிட்டு இருந்திருக்கோம் அவ்வளவுதான். பட் கேரளா பொண்ணுங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த இது கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர் பண்றாங்க, அவங்க எஜுகேஷன் லோன் தள்ளுபடி பண்றாங்க, அவங்களுக்கு வந்து நிவாரண நிதியா வந்து அமௌண்ட் கொஞ்சம் அமௌண்ட்ஸ் கையில கொடுக்காங்க. ஆனா பட் வந்து அவங்க எல்லாமே கேரளா பொண்ணுங்க, 45 கேரளா பொண்ணுங்க, அவங்களுக்கு கேரளா கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுது. எனக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் வந்து யாருமே இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லல. சோ எனக்கு அதை பத்தி இல்ல.
இது தொடர்பா தமிழக முதல்வருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறதோ இல்ல வந்து அவங்க கிட்ட தொடர்பு கொண்டு பேசுறதுக்கா வாய்ப்பு இருக்கா? நீங்க எதுவும் முயற்சி எடுக்க போறீங்களா?
முயற்சி எடுக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து வந்து எனக்கும் கிடைக்கணும். நான் இங்க தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கேன். நானும் அவங்கள மாதிரி வந்து பாதிப்படைஞ்சுதான் வந்திருக்கேன். 45 பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே கொடுக்காங்க, கேரளா கவர்மெண்ட் கொடுக்காங்க. எனக்கும் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஏதாவது பண்ணனா நல்லா இருக்கும். இப்போ வந்து என்ன வந்து அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க, நான் இங்க உயிரோட வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமான மனநிலை வருது. ஏன்னா அடுத்த கட்டம் வந்து எனக்கு அங்க இருந்தது ஒரு கவர்மெண்ட் ஜாப், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைச்சது ஒரு நல்ல சேலரி. ஆனா பட் வந்து நாங்க அவங்க சொன்னது என்னன்னா வந்து சேலரி கொடுக்க மாட்டோம்ல, அங்கேயே கண்டினியூ பண்ணா கொடுப்போம்னு நாங்க சொன்னாங்க. நாங்க வந்து இங்க பிரச்சனை வந்தனால எங்க ஜாபை நாங்க விட்டுட்டு இங்க வந்துட்டோம். இங்க வந்துட்டு எனக்கு அதே மாதிரி சேலரி அதே மாதிரி ஜாப் கிடைக்குமான்றது எனக்கு தெரியாது. இனி வந்து என்னுடைய ஃபியூச்சரே ஒரு கேள்விக்குறியில்தான் நின்றுட்டு இருக்கு. எனக்கு இப்போ எஜுகேஷன் லோன் இருக்கு. நான் வந்து எஜுகேஷன் லோனை கட்டுறதுக்காக மட்டும்தான் நான் அந்த ஈராக்கு வந்து போய் கொஞ்சமாச்சு எஜுகேஷன் லோன் கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்ப ஒண்ணுமே இல்ல, என் கையில சேலரி இல்ல. நான் கொடுத்த 2 lakhs அப்படியே போயிடுச்சு. எனக்கு எதுவுமே என்னால பண்ண முடியல. சோ எனக்கு வந்து ஏதாவது ஜாப் ஆஃபர்ஸ் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சா கன்ஃபார்மா நான் வந்து அந்த ஜாப் ஆஃபர் ட்ரை பண்ணுவேன்.
ஈராக்கிலிருந்து திரும்பியிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த செவிலியர் மோனிஷா. தமிழ்நாட்டில் தமிழக அரசு நடத்தும் அரசு கேபிள் நிறுவனத்திற்கு மத்திய அரசின் அனுமதி கோரி தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த கோரிக்கையை அவர் கடந்த 3 ஆண்டுகளாக மத்திய அரசிடம் கேட்டும் மத்திய அரசு இதுவரை தராமல் இருப்பது ஏன் என்று சென்னை மெட்ரோ கேபிள் ஆபரேட்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் ஆர் ஸ்ரீனிவாசன் அவரிடம் கேட்டேன்.
2 விஷயங்கள். ஒன்னு வந்து அரசாங்கம் கேபிள் டிவி நடத்தலாமா கூடாதா அப்படின்றது ஒரு பாலிசி டிசிஷன், அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு, கரெக்டுங்களா? ஒன்னு. ரெண்டாவது, இவர்கள் வந்து வந்து உரிமம் பெறாமலே, உரிமம் என்பது ஒரு தொழில் என்பது உரிமம் பெற்றுதான் ஆரம்பிக்கப்பட வேண்டும், ஆனால் உரிமம் பெறாமலே இவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் சென்னையில, ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே காலாவதியான ஒரு உரிமத்தை வச்சு இவங்க ஆரம்பித்து விட்டார்கள். 3வது விஷயம் வந்து மற்ற எல்லா விஷயங்களும் டிஆர்ஐயுடைய வழிகாட்டுதலின்படி தான் இந்த டெலிகம்யூனிகேஷன்லையும் சேட்டலைட் பிராட்காஸ்டிங் விஷயங்களையும் நடக்குது. டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டர் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கிறாங்க, அரசோ அரசு சார்ந்த நிறுவனங்களோ கேபிள் டிவி நடத்தக்கூடாது என்று.
உங்க அனுமானத்துல இப்போ மோடி அரசு முந்தைய அரசின் நிலைப்பாட்டை மாற்றி தமிழக அரசனுடைய அரசு கேபிளுக்கு உரிமம் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா?
என்னை பொறுத்த மட்டும் 99.99% வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் மோடி ஆட்சி செய்கின்ற பிஜேபி ஆட்சி செய்கின்ற அரசாங்கங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற 33 மாநிலத்தில் குறைஞ்சபட்ச மாநிலங்களில் மட்டும்தான், ஒரு வெறும் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள மாநிலங்கள் மட்டும்தான் பிஜேபி ஆட்சி பிடிக்கிறது. மற்ற மாநிலங்கள் தான் மாற்றுக் கட்சிக்காரர்களோ அல்லது காங்கிரஸோ பிஜேபி அல்லாத மாற்று கட்சிகளோ தான் ஆட்சியில் இருக்குது. இப்போது பிஜேபியுடைய நல்ல திட்டங்கள், பிஜேபியினுடைய அரசினுடைய கொள்கை பிடிப்புகள், பிஜேபியினுடைய அரசினுடைய இந்தியாவின் முன்னேற்றங்கள் எல்லாமே மக்களுக்கு கொண்டு சென்றது மீடியா தான். ஸோ மற்ற பிஜேபி ஒரு 7 மாநிலங்களிலும் 8 மாநிலங்களிலும் ஆட்சியில் இருக்கும்போது மற்ற மாநிலங்களில் இருக்கிற அரசுகள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கேபிள் டிவி ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா பிஜேபியினுடைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற வேலைகளை செய்கின்ற மீடியாக்கள் தடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆட்சியில வந்து இப்ப இருக்கிற பிரின்சிபல் செக்ரட்டரி வந்து மோடி அரசினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, ஏற்கனவே டிஆர்ஐயுடைய தலைமை பொறுப்புல சேர்மனா இருந்தவர் தான், தலைவரா இருந்தவர் அவர் தான் இப்போது மோடிக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்கின்றார். திரு மோடி அவர்களுக்கு நிச்சயமாக அவர் ஏற்கனவே அவருடைய வழிகாட்டுதல்கள் தான் இந்த அரசு அரசை சார்ந்த நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்கக்கூடாது என்று இருந்தது. இப்பொழுது மீண்டும் அவர் என்ன ஒரு ஐடியாவை கொடுப்பார் என்பது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா என்னை பொறுத்த மட்டும் மோடி அரசு கொடுப்பது என்று முடிவு செய்திருந்தால் கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த கொடுப்பதற்கு வேண்டிய எந்த ஒரு விஷயங்களும் நடக்காதனாலதான் மீண்டும் மீண்டும் கடிதம் எழுதப்படுகிறது.
அப்படியானால் தற்போதைய நிலையில் அரசு கேபிள் என்கிற ஒட்டுமொத்த தமிழக அரசினுடைய முயற்சியுமே உரிய மத்திய அரசினுடைய அனுமதி மற்றும் லைசன்ஸ் இல்லாம தான் செயல்பட்டு இருக்கா?
நிச்சயமாக சென்னையும் கோயம்புத்தூரையும் பொறுத்த மட்டில் இது வந்து டேஷ் நோட்டிஃபைட் ஏரியா, டிஜிட்டல் ரிசர்வ் சிஸ்டம் நோட்டிஃபைட் ஏரியா, இது வந்து ஆல்ரெடி வந்து டேஷ் சிஸ்டம்ல இருக்கிற ஏரியா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தொழில் நடத்தக்கூடாது உரிமம் இல்லாதவர். ஆனா அரசு சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் அவங்களோட உரிமம் இல்லாம தான் நடத்துறாங்க. ஆனா அரசாங்கம் என்பது உரிமம் இல்லாமல் நடத்துபவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனையோ இல்ல அதற்கு மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு தான் அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் ஒரு அரசாங்கமே உரிமம் இல்லாமல் நடத்துகிறது.
இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அரசு கேபிள் நிறுவனமே ஒட்டுமொத்தமாக இருக்க கூடாது என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடா?
ஏனென்றால் அரசு கேபிள் டிவி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே வந்து அரசாங்க, இது வந்து ஒரு டெக்னாலஜி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து பிஎஸ்என்எல் என்ற ஒரு தொலைத்தொடர்புகள் இருக்கிற எண்ணிக்கையின் இணைப்புகளுக்கும் தனியார்களின் எண்ணிக்கை இணைப்புகளுக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் வந்து தனியாருடைய ஒரு குவாலிட்டி சர்வீஸ் எல்லாமே வந்து அவங்க எல்லாமே டெக்னாலஜி வந்து அப் டு டேட் வந்து மாற்றுவதற்கு எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. ஆனா அரசாங்கம் என்பது ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெண்டர், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அரசு சார்ந்த ஒரு நிறுவனங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். மேலும் இந்த மீடியாவை ஒட்டுமொத்தமா அரசு கையில கொடுக்கப்பட்டாக்கா அரசு அரசு சார்ந்த நிறுவனங்களோ இல்ல அரசுக்கு சாதகமா இருக்கும் நிறுவனங்களோ அவர்களுடைய செய்திகளோ அவர்களுடைய சேனல்களோ மட்டும்தான் ஒளிபரப்பப்படும். இதனால நம்மளுடைய தேசியத்துக்கு வந்து ஒரு கருத்து சோதனை பறிக்கப்படும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் டிஆர்ஐ வந்து அரசுக்கு கேபிள் டிவி லைசன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க.
சென்னை மெட்ரோ கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எம் ஆர் ஸ்ரீனிவாசனின் இந்த செவியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவேறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் காணாமல் போனவர்கள் குறித்து விசாரணைகள் நடத்தும் ஜனாதிபதியின் ஆணைக்குழு முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான தனது 4 விசாரணைகளை இன்று சனிக்கிழமை ஆரம்பித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினர் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான 4 விசாரணைகளை இன்று பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். 60 பேர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களில் காணாமல் போயுள்ள 31 பேர் தொடர்பாக 26 பேர் இன்று இந்த ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பராக்கிரம பரணகம அவர்கள் முன்னிலையில் சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். இதைவிட 100 மேற்பட்டவர்கள் சாட்சியம் அளிப்பதற்காக வருகை தந்திருந்தார்கள். எனினும் சாட்சியம் அளிப்பதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை. விடுதலை புலிகளினால் ஆட்சேர்ப்பில் பிடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருப்பவர்கள், இறுதிச் சண்டைகளின் பின்னர் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் போனவர்கள், வெள்ளைவானில் கடத்தப்பட்டு காணாமல் போனவர்கள் தொடர்பிலான தகவல்களை இங்கு சாட்சியம் அளித்தவர்கள் ஆணைக்குழு முன்னிலையில் கவலையோடும் கண்ணீரோடும் தெரிவித்திருக்கின்றார்கள். அவ்வாறு சாட்சியம் அளித்தவர்களில் புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த சிவபாதம் குகநேசனும் ஒருவர். காணாமல் போயுள்ள தனது தங்கையான சிவபாதம் டோஜினி குறித்து அவர் சாட்சியம் அளித்திருந்தார்.
2007 இயக்கத்தில் இருந்தவா, கடைசியா வந்து புல்மோட்டையில வச்சு பஸ்ல வச்சு கண்டிருக்கேன். ஈழநாதன் ரிப்போர்ட்டரா இருந்த சைலான்ற ஒரு ஆள் வந்து எங்களுக்கு நேரடியா சொல்லி இருக்கிறா, டோஜினி சுகமா இருக்கிறோம், நான் நேரடியா பஸ்ல வச்சு கால காயம் நெஞ்சில காயத்தோட கண்டனான்னு சொல்லி நேரடியா சொன்னவ எங்கள்கிட்ட. அதுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்த்தனாங்க, கிடைக்க இல்ல. திருப்பி ஜெசிந்தான்ற ஒரு பொம்பளை வந்து சமையனுக்கு போன் எடுத்து எனக்கு தந்தவ கதைக்க சொல்லி அவர் சொன்ன விடயங்கள் வந்து என்னென்றால், தன்னுடைய மகள் சவுதியில வேலை செய்வதாகவும் அவோட எங்கட தங்கச்சி வந்து ஃப்ரெண்ட் என்றும் இப்ப இருக்கிறா இருக்கிறன்னு தெளிவா சொல்லி சொல்லிடணும். ஆனால் எங்களுக்கு தொடர்பு எதுவும் எடுத்து தரையினம் இல்லை. இழுத்தடிச்சு கொண்டிருக்கணும். இதை எப்படி டீல் பண்றேன்னு தெரியாம இருக்கிறேன். நாங்கள் இதுவரைக்கும் நேர கதைக்கல அவரோட. அவன் தங்கச்சி மூலம் போன்ல கதைச்சிருக்கிறான். நேரடியா பார்த்து கதைக்கல
என்றார் குகநேசன் அவர்கள். இதேவேளை விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பின்னர் இராணுவத்தினரால் கூட்டிச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ள தனது மகளை பற்றி சாட்சியம் அளிப்பதற்காக நடராசலிங்கம் திலகவதி அவர்கள் அங்கு வருகை தந்திருந்தார்.
என்ற பிள்ளைய ஏக்கம் பிடிச்சி போன உண்மைதான். ஏக்கம் பிடிச்சி போய் இவ்வளவு நாளும் நின்று வட்டு வாலுக்குள்ளாலே மந்த கண்டிருக்காங்க. நான் காணையில வேறாக்கள் கண்டிருக்கு. மகள் ஆமீன் தான் பிடிச்சி போனேன். ஆமீன் பிடிச்சி போனதுக்கு ஆதாரம் வச்சிருக்கு. ஆமீன் ஏத்தினாப்புலே போட்டோவில இருக்கு. உதயநிலையும் சுடரொலையிலையும் வந்தது. ஆனா என்ற பிள்ளைய இதுவரை காலமும் நான் தேடி இதுவரைக்கும் இல்லை. ஜோசப் கேம்பிரி எல்லாம் கூப்பிட்டு கொழும்புல இருந்து வந்தெல்லாம் என்ற பிள்ளைய எடுத்தாங்க. பேர்கள் எடுத்து இப்படி எல்லாம் எடுத்து இதுவரை காலம் என்ற பிள்ளையில பாதிலே இல்லை. சீடி கொண்டு வர இதுல எல்லாம் பேர் கிடாது. இப்ப ஒரு 20 நாள் இருக்கும் மந்த எடுத்தாங்க. அம்மா கொஞ்சம் பெற்ற பேர் வந்திருக்கு. உங்களோட முழு பேரை தாங்கண்டு நான் சொன்னேன். ஆமிட்டே இருக்கு. ஏன் எங்களை பிள்ளைகள் எங்களை தரலாம் தானே? என்ன காரணம் தராம இருக்கிறேன்? இவ்வளவு பொறுப்பாளர் மாற பெரிய ஆக்களை எல்லாம் போறீங்க. எங்களை பிடிச்சி போனா பச்சை பழம் ஏன்பட இல்ல? என்ன காரணம்? எங்களை காரணத்தை சொல்லுங்க. அப்ப உங்கள்ட்ட வந்த பிறகு நீங்க சுட்டு போட்டீங்களா? பஸ்ல ஏத்தினா அப்புறம் இருக்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கோம். என்ன என்ற பிள்ளை என்ன சுட்டு போட்டீங்களா? சுட்ட பதில சொல்லுங்க
என்று வினா எழுப்பினார் மூங்கிலாட்டைச் சேர்ந்த நடராசலிங்கம் திலகவதி அவர்கள். இந்த விசாரணைகள் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவைச் சேர்ந்த செல்லத்துறை பாலசிங்கம் அவர்களிடம் கேட்டேன்.
புதிதாக வந்திருப்பவர்கள் ஏறக்குறைய 125 மேல இருக்கிறார்கள். இன்று நடைபெறும் முறைப்பாடு பரிசீலனைகள் போன்று இவர்களுக்கும் பிரிதொரு தினம் வழங்கப்படும். இதுவரைக்கும் மொத்தமாக 18,000 மேற்பட்ட முறைப்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்திருக்கின்றன. அதில் விசாரணைகள் ஏறக்குறைய 925 நடந்து முடிந்திருக்கின்றன. கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் ஏற்கனவே நடத்தி இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு அடுத்ததாக மன்னார் மாவட்டத்திற்கு போவதாக ஏற்பாடாக இருக்கின்றது.
ஏற்கனவே உங்களுக்கு 11,000 முறைப்பாடுகள் வந்திருக்கு. 900 பேருடைய விசாரணை நடத்தி மீண்டும் ஏன் இந்த புதிய பதிவுகள் செய்கிறீங்க?
அவர்கள் ஏற்கனவே முறைப்பாடு அனுப்பியிருந்தாலும் இது தொடர்பான தகவல்களை உரிய முறையில் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே. அதை தவிர புதிதாக 6 முறைப்பாடு செய்வதாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான், அதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்யவில்லை. முறைப்பாடுகளை ஆணைக்குழுவிற்கு வழங்காத மக்கள் இன்னும் இருக்கிறார். ஆகவே அவர்களுக்காகத்தான் நாங்கள் இதை மீண்டும் மீண்டும் கூறி இந்த முறைப்பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்
என்றார் ஜனாதிபதி ஆணைக்குழுவைச் சேர்ந்த செல்லத்துறை பாலசிங்கம் அவர்கள். இந்த விசாரணைகள் இன்னும் 3 தினங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெறவிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் சாதாத்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சாதாத். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நமது அலைவரிசை விவரங்களை ஒரு முறை தரலாமே சாதாத்.
மறு அறிவித்தல் வருகின்ற வரை புதிய அலைவரிசைகளான 31 மீட்டர் பேண்டிலே 9,500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டர் பேண்டிலே 13,830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டர் பேண்டிலே 15,470 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய சிற்றலை வரிசைகள் மூலம் நேயர்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சதா.
சென்னை அடுக்குமாடி கட்டிட விபத்து பற்றிய செய்தி குறித்து பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன் எழுதியிருக்கின்ற மின்னஞ்சலில், இந்த சம்பவம் கல்மனதையும் கலங்க வைத்துவிட்டது. இந்த விபத்துக்கு யார் யார் காரணமோ அவர்களின் உரிமத்தை அரசு ரத்து செய்தால் மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும், மேலும் இதுபோன்ற விபத்துகள் நடக்காமலும் தடுக்கலாம் என்று இவர் எழுதியிருக்கிறார்.
இதே விபத்து குறித்து எழுதும் பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் செந்தில்குமார், இந்த நவீன தொழில்நுட்பம் எல்லாம் இல்லாத காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் பல பூகம்பங்களையும் இயற்கை பேரிடர்களையும் தாண்டி நிலைத்து நிற்கிறது. இந்த கால தொழில்நுட்பத்தால் இதை கூட செய்ய முடியவில்லை என்கிறார்.
திமுக கூட்டணியிலிருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி விலகுமா என்பது குறித்து அந்த கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் பிபிசி தமிழோசைக்கு அளித்த பேட்டி பற்றி எழுதும் திருச்சி நேயர் ஏ.எம். நஜ்முல் ஆரிஃபின், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததன் காரணமாக திமுகவை விட்டு விலகும் கட்சி முஸ்லீம் லீக் கட்சி அல்ல. வெற்றியோ தோல்வியோ உறுதியான கொள்கை பிடிப்பிருக்கின்ற ஒரு கட்சி அது என்பதை எல்லோரும் உணர வேண்டும். தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் கே.எம். காதர் மொய்தீன் அவர்கள் சொன்ன நாகரிகமான கருத்துகளும் சிறப்பாக இருந்தன என்று இவர் எழுதியிருக்கிறார்.
இதே பேட்டி பற்றி திருச்சியிலிருந்து பிபிசியின் ஃபேஸ்புக் பக்கங்கள் மூலம் கருத்தெழுதும் ரவிச்சந்திரன், இது ஸ்டாலினுக்கு துரைமுருகன் வைத்த ஆப்பு, முஸ்லீம் லீக் கட்சிக்கு அல்ல. திமுகவில் பெரும்பாலும் மூத்த தலைகள் ஸ்டாலினின் தலைமையை ஏற்க விரும்பவில்லை என்பது உண்மை. இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதுதான் என்கிறார்.
இதே பேட்டியில் தமிழகத்தில் மோடி அலை வீசியதாக காதர் மொய்தீன் குறிப்பிட்டதை பற்றி எழுதும் ஆடுதுறை நேயர் ஆர் பாலாஜி, கிட்டத்தட்ட நூறாண்டுகளாக வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமும் பிரிவினை அச்சுறுத்தல் மூலமும் கொச்சையான பேச்சின் மூலமும் இந்து மத துவேஷத்தின் மூலமும் சாமானியர்களை விவரம் இல்லாதவர்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திய கூட்டத்திற்கு பயம் வந்துவிட்டது. இது மோடியின் முதல் வெற்றி. என் கணிப்புப்படி தமிழகத்தில் அடுத்த தசாப்தத்திற்குள் பல மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் என்று இவர் எழுதியிருக்கிறார்.
இந்தியாவில் வரதட்சணை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக கூறி இந்திய உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கைகள் நீதிமன்ற உத்தரவில்தான் அமைய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த செய்தி குறித்து சேலத்தில் இருந்து ஃபேஸ்புக் மூலம் எழுதும் நேயர் ஜெயக்குமார், திருமணமான சில பெண்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி தங்கள் அப்பாவி கணவன்மார்களை மிரட்டவும் பழிவாங்கவும் அவமானப்படுத்தவும் செய்தனர். இதில் ஏராளமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன என்கிறார்.
கச்சத்தீவை திரும்ப பெறுமாறு ஜெயலலிதா கூறியிருப்பது பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதியிருக்கின்ற நேயர் மகா நடராசா, சிலர் விவரம் தெரியாமல் பேசுகிறார்கள். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ய முடியுமானால் ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தை இலங்கையால் ரத்து செய்ய முடியும். தெரிந்தும் எல்லை தாண்டுவது சகஜமாக இருக்கும் வரை கைதுகளும் சகஜமாகத்தான் இருக்கும் என்று இவர் எழுதியிருக்கிறார்.
இதே பிரச்சனை தொடர்பாக இலங்கை இந்திய மீனவர்கள் சந்திப்பு பற்றி எழுதும் கோவை நேயர் வெங்கடாச்சலம், மீனவர்கள் கூடி பேசுவதால் எந்த பயனும் விளையப்போவதில்லை, மனம்தான் பாராங்கலாகிவிட்டதே, இந்திய அரசும் தஞ்சாவூர் பொம்மையாகிவிட்டதாக ஊடகங்கள் சொல்கின்றன என்கிறார்.
நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் கமிஷன் நடைமுறைகளுக்கு எதிராக திமுக புகார் தந்த செய்தி பற்றி எழுதியிருக்கின்ற நேயர் எஸ் பி ராஜ், ஆச்சரியப்படும் அளவுக்கு ஊழல், குடும்ப அரசியல் என ஆட்சியை துஷ்பிரயோகம் செய்த திமுகவுக்கு இரட்டை இலையின் வெற்றியில் சந்தேகம் வருகிறதா? அன்றைய தேர்தல் முடிவுகளை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற கருணாநிதி இன்று இப்படி கூற காரணம் என்ன? இந்த தேர்தலில் ஆணையம் தனது கடமையை சரியாக செய்திருந்தாலும் ஓட முடியாத நொண்டி குதிரைக்கு சறுக்கியது சாட்டு என்பது போல பழியை அதன் மேல் போடுகிறார்கள் என்று இவர் எழுதியிருக்கிறார்.
சம்பத்குமார் தயாரித்தளிக்கும் நாகரிக கோமாளிகள் தொடர்பற்றி எழுதும் கனடா நேயர் சரோவர்ணன், இயந்திரமயமான எமது வாழ்க்கையில் உள்ளத்துக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும் அற்புதமான மருந்து நகைச்சுவை, செலவில்லாமல் சிரமமில்லாமல் கிடைக்கும் நகைச்சுவையை விரும்பாத சுவைக்காத மனிதர்கள் யாரும் இல்லை என்றே கூறலாம். நினைவுகளையும் உரையாடல்களையும் பொருத்தமான இடத்தில் புகுத்தி ஆக்கப்பூர்வமாக தயாரித்தளிக்கும் சம்பத்குமாருக்கு பாராட்டுக்கள். ஆனால் சிரிப்பு என்ற மருந்தின் மூலம் பலரை வாழ வைக்கும் இந்த மனிதர்களை கோமாளிகள் என அழைப்பதுதான் எனக்கு நெருடலாக இருக்கிறது என்கிறார்.
இதே தொடரில் மனோரமாவின் பேட்டி குறித்து எழுதும் மதுரை நேயர் ஷோ சண்முக சுந்தரம், ஆயிரம் திரை கண்ட ஆட்சி என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட மனோரமா பற்றி பல அறியப்படாத தகவல்களை தந்தார் சம்பத்குமார், நன்றி என்று எழுதியிருக்கிறார்.
வியட்நாம் போரில் கலந்து கொண்ட அமெரிக்க இராணுவத்தினர் தங்களது வியட்நாம் காதலிகள் மூலம் பிறந்த குழந்தைகளை தேடும் செய்தி பற்றி எழுதும் கல்பாக்கம் சுகுமார், இந்த செய்தி நெஞ்சை நெகிழ வைப்பதாக இருந்தது, இது இரத்த உறவின் ஈர்ப்பை காட்டியது என்கிறார்.
ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட நாளை தீவிரவாத எதிர்ப்பு நாளாக கடைபிடித்து வந்த நிலையில் இந்த ஆண்டு தமிழக அரசு அதை கடைபிடிக்காதது குறித்த சர்ச்சை பற்றி எழுதியிருக்கின்ற வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, சில அரசியல்வாதிகளின் புகழ் அவர்களின் ஆட்சி உள்ளவரைதான் இருக்கும், அல்லது அவர்களின் வாரிசுகள் ஆட்சியில் உள்ளவரை இருக்கும், ஆனால் ஆட்சி போனால் அந்த புகழ் காணாமல் போய்விடும். தவறான முடிவுகள் எடுத்து தவறான முடிவை சந்தித்து மடிந்தவர்களின் புகழ் நிலையான புகழ் அல்ல என்று இவர் எழுதியிருக்கிறார்.
புதுச்சேரி அருகே ஆரோவிலில் தொல்பொருட்கள் கிடைத்தது பற்றிய பேட்டி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் சிறந்த நாகரிகத்துடனும் பண்பாட்டுடனும் வாழ்ந்ததற்கான வரலாற்று தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு புதிய அருங்காட்சியகம் அமைய உள்ளதும் வரவேற்கத்தக்க விஷயம். இத்தகைய ஆய்வுகள் தொடர வேண்டும் என்கிறார்.
மதுரையில் ஒரு பள்ளி ஒழுக்கமில்லாத மாணவர்களை வெளியேற்றிய சம்பவத்தை நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது பற்றிய செய்தி பற்றி எழுதியிருக்கின்ற மணம்பொண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, பள்ளி நிர்வாகத்தின் செயலை நான் வரவேற்கிறேன். இதுபோன்ற வழக்குகளை எல்லாம் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவே கூடாது. இதனால்தான் வழக்குகள் தேங்கும் நிலை வருகிறது. பள்ளியில் ஒழுக்கம் முக்கியம் என்று இவர் எழுதியிருக்கிறார்.
நேரமாகிவிட்டது சதா. இத்துடன் இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் சாதாத். அடுத்து கால்பந்தாட்ட உலகக்கோப்பை குறித்த செய்தி ஒன்று.
கால்பந்தாட்ட உலகக்கோப்பை காலிறுதிப் போட்டி ஆரம்பரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது கால் இறுதிப் போட்டி பிரேசிலியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எஸ்தாடியோ நேஷனல் என்கின்ற அரங்கத்தில் மோதுகின்ற அணிகள் அர்ஜென்டினா பெல்ஜியம். முதல் 10 நிமிடத்துக்குள்ளேயே அர்ஜென்டினா ஒரு கோல் போட்டிருக்கிறது. இந்த கோலை போட்டவர் கொன்சாலோ ஹியூகான், ஒரு கோல் அவர் போட்டிருக்கின்றார். இப்பொழுது ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து நடக்கிறிருக்கின்ற கால் இறுதிப் போட்டி, அதில் மோத இருக்கின்ற நாடுகள் நெதர்லாந்து மற்றும் கோஸ்டாரிக்கா. விம்பிள்டன் போட்டியில் பெண்கள் அணியில் செக் போட்டியாளர் பெத்ரா கிவிதோவா வென்றிருக்கின்றார்.
கால்பந்தாட்ட உலகக்கோப்பை குறித்த செய்தியை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.